إن الحمد لله إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يقفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه ஹுத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு வேண்டுகோள். ஆங்காங்கே தூரமாக அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நெருக்கமாக முன்னால் வந்து அமர்ந்து கொண்டால் தாமதமாக வரக்கூடியவர்களுக்கு பள்ளி வாயிலுக்குள்ளே வந்து அமர்ந்து கொள்ளலாம். எனவே ஆங்காங்கே பின்னால் இருக்கக்கூடியவர்கள், இடைவெளி விட்டு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் முன்னால் நெருக்கமாக இருந்து கொண்டால் அனைவருக்கும் சௌகரியமாக இருக்கும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய திருப்பேர் கொண்டு இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. தங்கை மிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள், ஏவல்கள், எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அப்படியான காரியங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு ஒப்பியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகில் மிக பெரும் சோதனைகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனைகளும் சவால்களும் இந்த மார்க்கத்துக்கு எதிராக இந்த நவீன நூற்றாண்டில், இந்த நவீன யுகத்தில் மேற்கொள்ளப்பட்டவைகள் அல்ல. இந்த மார்க்கம் உலகத்திலே தோன்றிய காலம் முதல், இஸ்லாம் என்ற மார்க்கம் உலகத்திலே காலூன்றிய காலம் முதல், வரலாறு நெடுகிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல வகையான சவால்களுக்கும் சோதனைகளுக்கும் முகம் கொடுத்துத்தான் இன்றைய உயர்ந்த நிலையை இந்த மார்க்கம் அடைந்திருக்கிறது. இந்த மார்க்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான வித்தியாசமான முறைகளில் இந்த மார்க்கத்திற்கு எதிரான சவால்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய காலத்தில் ஒரு வகையிலும், அதற்கு பின்னால் வந்த உலபாக்களுடைய காலத்தில் இன்னொரு வகையிலும், வரலாற்றின் ஏனைய கால படிமங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வித்தியாசமான வேறுபட்ட கோணங்களில் இந்த மார்க்கத்திற்கு எதிரான சவால்களும் பிரச்சனைகளும் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. சில வேளைகளில் இஸ்லாத்திற்கு எதிரான தாக்குதல்கள், இந்த மார்க்கத்திற்கு எதிரான படையெடுப்புகள் ஆயுத ரீதியாக இராணுவ ரீதியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இன்னும் சில காலங்களில், இன்னும் சில கட்டங்களில் இந்த மார்க்கத்திற்கு எதிரான தாக்குதல்கள், இந்த மார்க்கத்திற்கு எதிரான படையெடுப்புகள் சிந்தனா ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. இன்றைய நவீன யுகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இன்றைய நவீன உலகத்துடைய ஊடகங்களையும் விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் யாரெல்லாம் கைகளிலே வைத்திருக்கிறார்களோ, இந்த உலகத்தில் எங்களுடைய முன்னேற்றத்திற்கும் எங்களுடைய வளர்ச்சிக்கும் முதல் எதிரியாக யாரெல்லாம் முஸ்லிம்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த மேற்குலகம் சார்ந்தவர்கள், மேற்குலக சித்தாந்தத்தினால் கவரப்பட்டவர்கள் இந்த மார்க்கத்தை வேரறுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய காலகட்டங்களில் தங்களுடைய மீடியாக்கள் மூலமும் அறிவியல் விஞ்ஞானத்தின் மூலமும் இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை தகர்த்தறிய வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கத்தின் பண்பாடுகளை உடைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கத்துடைய ஒழுக்க விழுமியங்களையும் கலாச்சார பண்பாடுகளையும் விட்டு இந்த மார்க்கம் சார்ந்தவர்களை தூரப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல வகையான சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மீடியாக்களின் ஊடாக தாராளமாக பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ஒரு சில நாட்களாக நாங்கள் வானொலியின் ஊடாக, தொலைக்காட்சியின் ஊடாக, அச்சு ஊடகங்களின் மூலமாக, இலத்திரனியல் ஊடகங்களின் மூலமாக எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் பரவலாக அண்மை நாட்களாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் தலைப்பு, உலகத்திலே சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த நாட்களில் பொதுவாக எல்லா ஊடகங்களிலும் பெண்களின் உரிமைகளை பற்றியும் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றியும் ஆணாதிக்கத்திற்கு எதிரான கருத்துக்களும் மீடியாக்களில் பரவலாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகில் எல்லா மதங்களும் எல்லா கோட்பாடுகளும் எல்லா சமயங்களும் பெண்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன, பெண்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன, பெண்களுடைய உரிமைகளை மறுத்துக் கொண்டிருக்கின்றன, பெண்களுக்கு எந்த சுதந்திரத்தையும் உலகத்துடைய எந்த மதமும் கொடுக்க முன்வரவில்லை என்ற மோசமான கருத்துக்கள் மீடியாக்கள் மூலமாக எமது சமூகத்திற்கு மத்தியில் பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, உலக வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால், உலக வரலாற்றில் தோன்றிய ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களிலும், உலக வரலாறு நெடுகிலும் தோன்றிய ஒவ்வொரு காலப்பிரிவிலும், ஒவ்வொரு நாகரீகத்திலும் உண்மையில் பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டுத்தான் வந்திருக்கிறார்கள். பெண்கள் என்பவர்கள் வெறும் காட்சி பொருளாக, போக பொருளாக, ஆண்களுடைய சிற்றின்பத்தை அந்த வேட்கையை தீர்த்து கொள்வதற்கான ஒரு பண்டமாகத்தான் பண்டைய நாகரிகங்கள் வரலாறு நெடுகிலும் பெண்களை பாவித்து வந்திருக்கின்றன. நாங்கள் உலக வரலாற்றில் கிரேக்கர்களுடைய, ரோமானிய பைசாந்தியர்களுடைய, பாரசீக சாசானியர்களுடைய, அதே போன்று இந்தியர்களுடைய, சீனர்களுடைய ஒவ்வொரு வரலாற்றையும் நாகரிகத்தையும் நாங்கள் புரட்டி பார்த்தோமாக இருந்தால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் நாகரிகத்திலும் உண்மையில் பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. பெண்கள் கொடுமைப்படுத்தப்படக்கூடியவர்களாக, ஆண்களுடைய போக பொருளாக பயன்படுத்தப்படக்கூடியவர்களாக, விற்கும் வாங்கும் பொருளாக இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் அந்த அரேபியாவிலும் இதே நிலைமைதான் அந்த அரேபிய சமூகத்தின் மத்தியில் காணப்பட்டு கொண்டிருந்தது. குர்ஆன் அன்றைய அரேபியாவில் அந்த மக்கா நகரில், மக்காவை சூழ உள்ள அந்த நகரங்களில், கிராமங்களில் பெண்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள், எப்படியெல்லாம் பெண் சிசுக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தன, இவைகளை பற்றி எல்லாம் மிக தெளிவாக அல் குர்ஆன் மறுத்துரைத்து இருக்கின்றது. அந்த காலத்திலும் கூட அந்த பெண்கள் மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை விட்டும் அப்புறப்படுத்தப்படக்கூடியவர்களாக, அவர்களுடைய வீட்டிலே இடம் கொடுக்கப்படாதவர்களாக, உணவின் பொழுது அழைக்கப்படாதவர்களாக, தூரமாக ஒதுக்கி தள்ளப்படக்கூடியவர்களாக அந்த அரேபிய நாட்டிலும் கூட இஸ்லாத்துடைய வருகைக்கு முன்னால் அரேபியர்கள் இந்த பண்பாட்டை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் பெண்களை கொல்லக்கூடியவர்களாக, சிசுக்களை கொல்லக்கூடியவர்களாக, பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டவர்களாக அன்றைய அரேபிகள் இருந்தார்கள். இதனை அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது. அன்றைய அரேபிய யுகத்திலே குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால், நபி அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால், அந்த அரேபியர்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பெண் என்ற செய்தி அவர்களுடைய காதுகளுக்கு ஏற்றினால், வல்ல ஒஜுஹுமுத்வர்தா, அவர்களுடைய முகங்கள் இருண்டதாக மாறிவிடும், அவர்களுடைய முகங்கள் கருநிறமாக மாறிவிடும். வஹுவ கலீம், அது மட்டுமல்ல, இதனை அவர்கள் மிக பெரும் சாபக்கேடாக நினைக்கக்கூடியவர்களாக, கவலை தரும் சம்பவமாக பார்க்கக்கூடியவர்களாக அன்றைய அரேபியர்கள் இருந்தார்கள் என்பதனையும் குர்ஆன் எங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையில் உலகத்திலே நடந்த அனைத்து அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் அல்லாஹ் தட்டி கேட்க இருக்கிறான், விசாரிக்க இருக்கிறான் என்ற விடயத்தை அல் குர்ஆன் சொல்லும் பொழுது, வஇதல் மவ்ஊத, இந்த உலகத்திலே எந்த பெண் குழந்தைகள் எல்லாம், எந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் அநியாயமாக புதைக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ, அவர்களும் கேட்கப்படும் பொழுது, நீங்கள் ஏன் கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் மண்ணுக்கு கீழால் புதைக்கப்பட்டதற்கான நியாயமான காரணங்கள் என்ன, நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் சமூகத்திலே இருந்து ஒதுக்கப்படக்கூடியவர்களாக, ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று அந்த பெண் பிள்ளைகளிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான். அந்த வேலையை, அந்த பாதகத்தை செய்தவர்களையும் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய வருகைக்கு முன்னால் வாரிசு சொத்திலே எந்த பங்கு மற்றவர்களாக, அந்த பெண்கள் அசுத்தமானவர்களாக, மாதவிடாய் காலத்தில் ஒதுக்கி தள்ளப்படக்கூடியவர்களாக, உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக, போகப் பொருளாக பயன்படுத்தப்படக்கூடியவர்களாகத்தான் அன்றைய ஜாகிரியத்துடைய காலத்திலும் பெண்கள் இருந்து வந்தார்கள். எப்பொழுது குர்ஆன் இறக்கப்பட்டதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் ஏகத்துவத்தையும் இஸ்லாத்தின் அடிப்படைகளையும் இஸ்லாத்தின் தாத்பரியங்களையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்களோ, தங்களுடைய அழைப்பு பணியின் ஒரு பகுதியாக பெண்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்கள். இந்த பெண்கள் வளைக்கப்படுகிறார்கள், இந்த பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், இந்த மார்க்கம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது, பெண்களை கண்ணியப்படுத்துகிறது, பெண்களை மதிக்கிறது, அவர்களுடைய கற்பையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதற்கான அடிப்படைகளையும் அதற்கான வரம்புகளையும் இந்த மார்க்கம் நபியவர்களுடைய நடைமுறையின் மூலமாக மிக தெளிவாக எங்களுக்கு வரைந்து தந்திருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, உண்மையில் வரலாறு நெடுகிலும் ஒவ்வொரு நாகரிகத்தையும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தால், பெண்களுக்கான உண்மையான உரிமைகளை, பெண்களுக்கான சுதந்திரத்தை, அவர்களுக்கான சுபீட்சமான வாழ்க்கையை, அவர்களுக்கான கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்தது இஸ்லாம் என்ற ஒரே மார்க்கமாகத்தான் இருக்கிறது. இதற்கு முன்னால் அந்த பெண்கள் வெறும் காட்சி பொருளாக, அலங்கார பொருட்களாக, ஆண்களுடைய சித்திந்த வேட்கையின் பலிக்கடாக்களாக அந்த பெண்கள் பாவிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது இன்றைய உலகின் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நவீன உலகிலே, இன்றைய நவீன யுகத்திலே மகளிர் தினங்கள் வரும் பொழுது, பெண்களுக்கான தினங்கள் வரும் பொழுது, அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் நிலைமைகள் வரும் பொழுது, இந்த பெண் அமைப்புகளினால் இந்த பெண்களுடைய சுதந்திரத்திற்காக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெண்களுடைய உரிமைகளுக்காக, பெண்களுடைய சுதந்திரங்களுக்கு எதிரான முதல் சித்தாந்தமாக, முதல் மார்க்கமாக இஸ்லாத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கென்ற அடிப்படைகளை வகுத்திருக்கிறது. பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அடிப்படை கோடுகளை இஸ்லாம் வரைந்து வைத்திருக்கிறது. பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், அவர்களது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், சமூக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், கல்வித்துறை எப்படி இருக்க வேண்டும் என்று பெண்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மிக துல்லியமாக இஸ்லாம் எங்களுக்கு வரைந்து காண்பித்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய வாழ்க்கையை கட்டம் கட்டமாக மிக தெளிவாக ஹதீஸ்களின் ஊடாக எங்களுக்கு சித்தரித்து தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் இந்த பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய, இஸ்லாம் இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவர்களுடைய கற்பையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய, பெண்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் பாதுகாக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்றைய நவீன உலகம் அடக்குமுறையாக, சிறை வாழ்க்கையாக, கொடுமையாக இன்றைய நவீன மீடியாக்கள் சித்தரித்துக் கொண்டிருப்பதனை நாங்கள் பரவலாக மீடியாக்களில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், செய்திகளிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அண்மை நாட்களாக எமது வானொலிகளிலும் கூட இஸ்லாமிய பெண்கள் தாராளமாக ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய இந்த வானொலி நிகழ்ச்சிகளிலும் கூட இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இஸ்லாமிய பெண்களால், படித்த பெண்களால் முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் உண்மையில் இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு மாற்றமான சிந்தனைகளாக இருக்கின்றன. இஸ்லாம் இந்த பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும், இவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், உரிமைகளை மறுக்க வேண்டும், இவர்களை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரம்புகளை இஸ்லாம் போடவில்லை. இந்த பெண்களுடைய கற்பையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மிக பெரும் பாதுகாப்பு கோட்டைகளை இஸ்லாம் கட்டியிருக்கிறது என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மேற்குலகம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு, அவர்களுடைய நாகரிக முன்னேற்றத்துக்கு இஸ்லாத்தை எதிரியாக பார்க்கிறார்களோ, இஸ்லாத்தை மிக பெரும் தடையாக பார்க்கிறார்களோ, அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த முஸ்லிம்கள் மார்க்கத்தை விட்டும் தூரப்படுத்தப்பட வேண்டும், இஸ்லாமியர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் ஒழுக்க விழுமியங்களையும் விட்டு தூரப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இப்படியான கருத்துக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தூண்டிவிடப்படுகின்றன. முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் சமூகத்தின் கல்விமான்களில், புத்திஜீவிகளில் பல வகுப்பினர்கள் காணப்படுகிறார்கள். ஷரியா துறை சார்ந்த மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு சில புத்திஜீவிகள் சமூகத்திலே வாழ்கிறார்கள். அதே போன்று மார்க்கத்தையும் உலகத்தையும் கற்றறிந்த அறிஞர்களும் புத்திஜீவிகளும் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அதே நேரம் மேற்குலக அடிப்படையில் கல்வியை கற்றுக்கொண்டவர்கள், மேற்குலக பல்கலைக்கழகங்களில் கல்வியை கற்றுக்கொண்டவர்கள், மேற்படிப்பு படித்தவர்கள், இவர்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகள் தெரியாது, இஸ்லாத்தின் விழுமியங்கள் தெரியாது, குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் தெரியாது, ஹதீஸுடைய போதனைகள் தெரியாது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் தெரியாது. இவர்கள் மேற்குலக பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை முடித்தவர்கள், மேற்குலக பல்கலைக்கழகங்களுடைய கருத்துக்களின் மூலம் வெகுவாக கவரப்பட்டவர்கள், மேற்குலக நாகரிகங்களின் மூலமாக ஈர்க்கப்பட்டவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் எந்த சூழலிலே வளர்ந்தார்களோ, எந்த கல்வியின்பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்களோ, எந்த கல்வி அவர்களின் உள்ளத்தையும் சிந்தனையையும் மாற்றி அமைத்ததோ, அதிலே கவரப்பட்டவர்களாக ஈர்க்கப்பட்டவர்களாக இஸ்லாத்துடைய போதனைகளை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக, இஸ்லாத்துடைய கட்டுப்பாடுகளையும் இந்த மார்க்கத்துடைய வரம்புகளையும் அநாகரீகமாக நவீன யுகத்திற்கு ஒத்து செல்லாதவைகளாக, இந்த நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலே நடைமுறைப்படுத்த முடியாதவைகளாக, இஸ்லாத்துடைய சட்டங்களையும் போதனைகளையும் அவர்கள் விளங்குவது மட்டுமல்ல, இதன் பக்கம் அடுத்தவர்களையும் அழைக்கக்கூடியவர்களாக, முஸ்லிம்களை குழப்பக்கூடியவர்களாக ஒரு சிலர் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் எங்களால் மறுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, உலக வரலாற்று இஸ்லாமிய நாடுகளை மேற்குலக காலனித்துவம் அவர்கள் கையகப்படுத்த நாடிய அந்த காலப்பிரிவில் ஒவ்வொரு அரபு இஸ்லாமிய நாட்டுக்குள்ளும் மேற்குலக காலனித்துவம் கால் வைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை என்னவென்றால், இந்த நாட்டை நாங்கள் இராணுவ ரீதியாக கைப்பற்றுவதற்கு முன்னால் ஆயுத முனையில் இந்த நாடுகளை நாங்கள் கைப்பற்றி எங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருவதற்கு முன்னால் நாங்கள் இவர்களது கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும், இவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களை நாங்கள் தகர்க்க வேண்டும், இவர்கள் காலா காலமாக வாழையடி வாழையாக எந்த நாகரிகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, எந்த ஆடை கலாச்சாரத்தை பேணக்கூடியவர்களாக, எந்த ஒழுக்க விழுமியங்களை பேணக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்களோ, இதனை நாங்கள் தகர்க்க வேண்டும். இதற்கு முதல் படியாக அந்த மேற்குலக காலனித்துவ சக்திகள் மேற்கொண்ட முதல் கட்ட நடவடிக்கை என்னவென்றால், பெண் சுதந்திரம் என்ற கருத்தை பரவலாக பேச ஆரம்பித்தார். இஸ்லாமிய நாடுகளில் பெண்கள் உச்சி முதல் பாதம் வரை தங்களை மறைக்கக்கூடியவர்களாக, இஸ்லாமிய ஆடை கலாச்சாரத்தை பேணக்கூடியவர்களாக, வீடுகளுக்குள்ளே மறைந்து வாழக்கூடியவர்களாக, இந்த ஒழுக்க பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்லாமிய பெண்கள் இருந்து வந்தார்கள். மேற்குலக காலனித்துவம் அந்த நாடுகளில் காலடி வைத்ததோடு அந்த நாடுகளே தங்களது காலனித்துவத்தின் கீழால் அவர்கள் கொண்டு வரும் முதல் படியாக மேற்கொண்ட வேலை என்னவென்றால், இந்த பெண்களை நாங்கள் வீதிக்கு இழுக்க வேண்டும், எந்த ஆடைகள் இவர்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றனவோ அந்த ஆடைகளை நாங்கள் களைய வைக்க வேண்டும், இந்த முகத்திரைகளை கிழிக்க வேண்டும், இந்த பெண்களை பாதைக்கு கொண்டு வர வேண்டும், ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு சமமாக எல்லா இடங்களிலும் இவர்களை நடமாட வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களது கருத்துக்களை அவர்கள் முன்வைக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு அரபு நாட்டுடைய வரலாற்றையும் மிக சோகமாக எங்களுக்கு படித்துக் கொண்டிருக்கலாம், அந்த அளவுக்கு மிக சோகமான வரலாற்று பின்னணியை கொண்டதாகத்தான் ஒவ்வொரு அரபு இஸ்லாமிய நாட்டுடைய கதையும் நவீன உலகில் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, எகிப்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த நாட்டை கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு அளவில் பிரான்ஸ் அந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. பிரான்ஸ் அந்த நாட்டை ஆக்கிரமித்ததன் பின்னால் 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலப்பிரிவு வரும் பொழுது அந்த நாட்டை பிரித்தானியா பிரான்சிடமே இருந்து கைப்பற்றிக் கொள்கிறது. இந்த காலப்பிரிவுகளில் அந்த எகிப்திலே ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருந்த ஆளுநர்களாக இருந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய தரப்பிலே இருந்து முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணம், நாங்கள் நாகரீகம் தெரியாதவர்களாக இருக்கிறோம், நவீன உலகில் முன்னேற்றம் காணாதவர்களாக இருக்கிறோம், அறிவியல் தெரியாதவர்களாக விஞ்ஞானம் தெரியாதவர்களாக இருக்கிறோம், எனவே எமது மாணவர்களை மேற்குலக பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப வேண்டும், அங்கே இவர்கள் படித்துவிட்டு வந்தால், இவர்கள் பட்டம் பெற்று வந்தால் எமது நாடுகளையும் அறிவியல் துறையில் விஞ்ஞான துறையில் முன்னேற்றம் அடைந்ததாக மாற்றலாம் என்ற கனவின் அடிப்படையில் இஸ்லாமிய நாடுகளிலே இருந்து எகிப்து நாட்டிலே இருந்து பல மாணவர் குழுக்கள் மேற்குலக நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். அந்த வகையில் முகமது அலி பாஷா என்ற
அந்த எகிப்துடைய ஆட்சியாளருடைய காலப்பிரிவில், பிரான்ஸ் அந்த நாட்டை ஆக்கிரமித்திருந்த அந்த காலப்பிரிவில், எகிப்திலே இருந்து ஒரு அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் ஒரு பட்டதாரி அறிஞரின் தலைமையின் கீழால் ஒரு மாணவர் குழு பிரான்சுக்கு அனுப்பப்படுகிறது. பிரான்சுக்கு சென்று அந்த நாட்டுடைய பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த பட்டதாரியும் அனுப்பப்படுகிறார், இந்த ஆலிமும் அனுப்பப்படுகிறார். இவர் 5 வருடங்கள் பிரான்சிலே அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்து 5 வருடங்களின் பின்னால் இவர் நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது முற்று முழுதாக பிரான்சுடைய அந்த மேற்குலக நாகரிகத்தினால் கவரப்பட்டவராகிறார். முற்று முழுதாக தன்னுடைய இஸ்லாமிய சிந்தனையை இழந்தவராக, பிரான்சுடைய மக்களுடைய நாகரிகத்தினால், அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தினால், மக்களுடைய குடும்ப வாழ்க்கையினால் ஈர்க்கப்பட்டவராக, கவரப்பட்டவராக எகிப்துக்கு திரும்பி வருகிறார். திரும்பி வந்து இவர் தன்னுடைய கருத்துக்களை அந்த நாட்டில் பரத்த ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், நாங்கள் எங்களது பெண்களை அடிமைகளை போன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். எமது பெண்களை நாங்கள் வீடுகளுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறோம். எமது பெண்களுக்கு நாங்கள் சுதந்திரமாக வீதிகளில் பாதைகளில் நடமாட உரிமை வழங்காதவர்களாக இருக்கிறோம். பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் ஆண்களும் பெண்களும் இரண்டர கலந்து தங்களுடைய கல்வித்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தடையாக இருக்கிறோம். அரசியல் துறையில் பெண்கள் கால் பதிப்பதற்கு நாங்கள் தடை விதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தடைகளை எல்லாம் நாங்கள் தகர்த்தறிய வேண்டும். பிரான்சிலே நான் 5 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். அந்த நாட்டில் ஆண்களும் பெண்களும் சகஜமாக பாதையிலே கலந்துரையாடுகிறார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஒழுக்க கேடுகளும் நடக்கவில்லை. பெண்கள் பாதையில் சுதந்திரமாக நடக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மேனிகளை அலங்கோலமாக திறந்தவர்களாக நடமாடுகிறார்கள் என்றாலும் அந்த நாடு அறிவியலில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, நாகரிகத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இஸ்லாமிய பெண்கள் திருமணம் என்ற கட்டுப்பாட்டின் மூலமாக, பலதார மனம் என்ற கொடுமையின் மூலமாக, தலாக் என்ற ஆணாதிக்கத்தின் மூலமாக பெண்கள் எமது நாட்டிலே கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டிலே பாருங்கள், எவ்வளவு சுதந்திரமாக உரிமைகளை பெற்றவர்களாக பெண்கள் வாழ்கிறார்கள் என்று தன்னுடைய கருத்துக்களை அந்த முஸ்லிம் நாட்டிலே முன்வைத்து பெண் சுதந்திரத்துக்காக, பெண்களின் உரிமைகளுக்காக முதல் முதலாக இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்த்து இவர் கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இது 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நடந்த அவலமாக இருக்கிறது. இன்னும் காலம் ஓடுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டம் வரும் பொழுது கிட்டத்தட்ட 1899ஆம் ஆண்டிலே காசிம் அமீன் என்ற இன்னொரு பட்டதாரி அதே பிரான்சிலே பட்டப்படிப்பை முடித்துவிட்டு, மேற்படிப்பை முடித்துவிட்டு எகிப்துக்கு வருகிறார். காசிம் அமீன் என்ற அந்த அறிஞர், இவர் 1899ஆம் ஆண்டிலே தஹரீருல் மர்ஆ, பெண் சுதந்திரம், பெண் விடுதலை என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அந்த புத்தகத்திலே மிக தெளிவாக சொல்கிறார், எமது நாட்டிலே பெண்கள் வீடுகளுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எமது பெண்கள் பருதா என்ற இந்த ஆடையின் மூலமாக, ஹிஜாப் என்ற ஆடையின் மூலமாக பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், சிறைகளின் பின்னால் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஹிஜாப் என்பது உண்மையில் ஒரு போர்வை அல்ல, இது பிடவை அல்ல, ஒரு பெண்ணுக்கு முன்னால் போடப்பட்டிருக்கக்கூடிய சிறை கம்பிகளாக இருக்கின்றன என்று மிக தெளிவாக எழுதினார். அது மட்டுமல்ல, எமது நாட்டில் பலதார மனம் தடை செய்யப்பட வேண்டும், ஆணாதிக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அதே போன்று இந்த தலாக்குடைய உரிமை ஆண்களிடத்திலே இருந்து பறிக்கப்பட வேண்டும், ஆண்களும் பெண்களும் நிகராக எந்த வேற்றுமையும் இல்லாமல் சரி சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும், ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பெண்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், பெண்களுடைய குடும்பத்துடைய நிர்வாக பொறுப்பை ஆண்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற இந்த குர்ஆனுடைய அடிப்படையை அந்த அறிஞர் தகர்த்தறிகிறார். இந்த முறை இது நியாயமானது அல்ல. ஆண்கள் எப்படி நிர்வகிக்கும் தகுதி படைத்தவர்களோ அதே போன்று சம உரிமை பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த நூலிலே மிக தெளிவாக எழுதினார். காலப்போக்கில்
அல் மர்அத்துல் ஜதீதா, புதுமை பெண், நவீன யுக பெண் என்ற பெயரில் இன்னொரு நூலையும் அவர் எழுதினார். அது மட்டுமல்ல, அந்த நூல்களிலே மிக தெளிவாக கருத்துக்களை முன்வைத்தார். எமது நாட்டிலே நாங்கள் இவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கான காரணம், எமது நாட்டிலே நாங்கள் நாகரீகத்திலே முன்னேற்றம் அடையவில்லை, எமது கலாச்சாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, நாங்கள் அறிவியல் விஞ்ஞான துறையில் முன்னேற்றம் அடையவில்லை. காரணம் என்ன தெரியுமா? மேற்குலக நாடுகளை பாருங்கள், அறிவியல் துறையில் விஞ்ஞான துறையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள், நாகரீகமும் கலையும் கலாச்சாரமும் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அந்த நாடுகளில். நாங்கள் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? எமது நாட்டிலே அழகிய கலைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அழகிய கலைகள் என்றால் சினிமா துறைக்கு எமது நாடு தடை விதித்திருக்கிறது. நாடகத்துறை எமது நாட்டிலே கிடையாது, இசைத்துறை நாட்டிலே கிடையாது, சிற்பக்கலை எமது நாட்டிலே கிடையாது. இந்த சினிமா துறையும் இசைத்துறையும் நாடகத்துறையிலும் நாங்கள் பின்னடைந்திருப்பதன் காரணமாகத்தான் எல்லா துறைகளிலும் நாங்கள் வீழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறோம். எனவே சினிமா துறையிலும் இசைத்துறையிலும் நாடகத்துறையிலும் சிற்பத்துறையிலும் நாங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும். இதற்கான வழிகள் திறந்து கொடுக்கப்பட வேண்டும். மேற்குலக நாடுகளிலே இருந்து அறிஞர்கள், துறை சார்ந்த கலைஞர்கள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை அந்த நூலிலே முன்வைத்தார். கண்ணியமானவர்களே, இவருடைய இந்த வாதம், இவர் இந்த வாயிலை திறந்து விட்டார். இன்று நிலைமை எந்த அளவுக்கு மாறியிருக்கிறது என்றால், இன்று நாங்கள் பார்க்கிறோம் அமெரிக்காவுடைய ஹாலிவுட் திரைப்படங்களை முழு உலக நாடுகளும் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. முழு உலக மக்களும் மொழி வேறுபாடுகள் இன்றி, மத வேறுபாடுகள் இன்றி, கலாச்சார வேறுபாடுகள் இன்றி அனைத்து உலக மக்களும் அமெரிக்காவுடைய ஹாலிவுட் திரைப்படங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று அரபு உலகத்துடைய, அரபு நாடுகளுடைய ஹாலிவுடாக இன்று எகிப்து மாறியிருக்கிறது. எல்லா அரபு நாடுகளிலும் எகிப்திலேயே தயாரிக்கப்படக்கூடிய, அங்கே இயற்றப்படக்கூடிய படங்களைத்தான் அனைத்து அரபு நாடுகளும் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு சினிமா துறையிலும் நாடகத்துறையிலும் இசைத்துறையிலும் அந்த நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இதற்கான அடிப்படை என்னவென்றால், அவர்கள் பெண் சுதந்திரம் என்ற பெயரில் வீடுகளுக்குள்ளே அடைந்திருக்கக்கூடிய பெண்கள் வெளியிலே இழுக்கப்பட வேண்டும், வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும், பர்தா என்ற இந்த ஆடை களையப்பட வேண்டும். இந்த பெண்களும் ஆண்களை போன்று நாடக துறையிலும் சினிமா துறையிலும் ஏனைய கலைகளிலும் இவர்கள் பங்கெடுக்க வேண்டும். சுதந்திரமாக ஆண்களை போன்று நடமாடக்கூடியவர்களாக, பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த வாயிலை திறந்து விட்டார்கள். இந்த விபரீதம் இந்த அளவுக்கு வெடித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, காலப்போக்கில் 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எகிப்து நாடு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழால், ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவத்தின் கீழால் எகிப்து நாடு கட்டுண்டிருந்த அந்த காலத்திலும் இஸ்லாமிய பெண்கள் முடியுமான அளவு தங்களுடைய ஆடை கலாச்சாரத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த முஸ்லிம் பெண்ணும் பர்தா என்ற ஆடை முறையை, இஸ்லாமியர்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒழுக்கமான வாழ்க்கை முறையை, இஸ்லாமியர்களுக்கு வரைந்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கோடுகளை எந்த பெண்களும் அடக்குமுறையாக பார்க்கவில்லை, எந்த பெண்களும் கொடுமையாக பார்க்கவில்லை, எந்த முஸ்லிம் பெண்களும் வரலாறு நடிகிலும் இவைகளை சிறை கம்பிகளாக பார்க்கவில்லை. மாற்றமாக, இஸ்லாம் என்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது, இஸ்லாம் என்னுடைய கற்பை பாதுகாக்கிறது, என்னுடைய மானத்தையும் மரியாதையையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கம் கட்டியிருக்கக்கூடிய பாதுகாப்பு கோட்டை தான் இந்த ஆடை கலாச்சாரம். இஸ்லாமிய குடும்பவியல், இஸ்லாமிய பாரம்பரியம் என்பதனை வரலாறு நடிகிலும் இஸ்லாமிய பெண்கள் நம்பி வந்தார்கள். ஆனால் மேற்குலக காலனித்துவம், மேற்குலக ஆதிக்கத்தினர் என்ன பார்க்கிறார்கள் என்றால், இந்த கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய, பெண்கள் ஒழுக்கமாக வாழக்கூடிய இந்த முறையை நாங்கள் இல்லாமலாக்கிவிட்டால் அவர்கள் ஆபாசத்தின் பின்னால், அவர்கள் நவ நாகரிகத்தின் பின்னால் ஓடக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள், மார்க்கத்தை விட்டும் தூரப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்ற காரணத்தினால் இந்த அடிப்படையில் அந்த மேற்குலக சக்திகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த கருத்துக்களை பரத்தி கொண்டிருந்தார்கள். எகிப்து நாட்டில் பிரிட்டனுடைய ஆதிக்கம் இருந்த அந்த காலப்பிரிவில் 1919 மார்ச் மாதம் 20 ஒரு பெண்களுடைய ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. பெண்களுடைய ஆர்ப்பாட்டம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவத்திற்கு எதிராக இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம் பெண்கள் மேற்கொண்ட முதல் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம் பெண்கள் மாத்திரம் கலந்து கொண்ட முதல் ஆர்ப்பாட்டம் 1919 நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டம் மைதானு தஹரீர் என்ற சுதந்திர சதுக்கத்திலே மேற்கொள்ளப்படுகிறது. 2011 ஹுஸ்னி முபாரக்குடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான வாலிபர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்த அதே மைதானு தஹரீர், அதே சுதந்திர சதுக்கத்தில் 1919 இஸ்லாமிய பெண்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். உண்மையில் அந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராகத்தான். ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவம் இந்த நாட்டிலே இருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் அதிலே எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுடைய பின்னணி இருந்தது என்பதை இன்னொரு சம்பவத்தின் மூலம் எங்களால் விளங்கிக் கொள்ளலாம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட ஹுதா ஷாராவி, ஸஃபியா ஜஹ்லூல் என்ற இரண்டு பெண்களும் அவர்கள்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடாத்தியவர்கள். அந்த இரண்டு பெண்களும், அனைத்து பெண்களும் முகத்திரை அணிந்து வந்தவர்கள், பர்தா அணிந்து வந்தவர்கள். இந்த இரண்டு பெண்களும் முன்னால் வந்து தங்களுடைய பர்தாவை களைந்து, தங்களுடைய முகத்திரையை கிழித்து, அவர்கள் அதனை நிலத்திலே போட்டு காலால் மிதிக்கிறார்கள். காலால் மிதித்ததன் பின்னால் அதற்கு நெருப்பு வைக்கிறார்கள். நாங்கள் யோசிக்க வேண்டும், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக, பிரிட்டனுடைய காலனித்துவத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் முகத்திரையை ஏன் கிழிக்க வேண்டும், பர்தாவை ஏன் எரிய வேண்டும்? முஸ்லிம் பெண்களுடைய அந்த ஆடை கலாச்சாரம் ஏன் அவமதிக்கப்பட வேண்டும் என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த அந்த தினத்திலே இருந்துதான் வரலாற்றில் அதுகால வரைக்கும் மைதானு இஸ்மாயிலியா, இஸ்மாயிலியா சதுக்கம் என்று இருந்த அந்த இடம் மைதானு தஹரீர், சுதந்திர சதுக்கம் என்று பெயர் மாற்றப்படுகிறது. உண்மையில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவத்திற்கு எதிராக சுதந்திர குரல் எழுப்பியதன் காரணமாக அல்ல, பெண்களை அதுவரைக்கும் அடக்கிக் கொண்டிருந்த, பெண்களை அடிமைகளாக நடாத்தி கொண்டிருந்த இந்த பர்தாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட, பர்தாவுக்கு விடுதலை கொடுக்கப்பட்ட ஒரு இடம் என்பதனால் தான் அந்த இடத்திற்கு மைதானு தஹரீர் என்ற பெயர் உண்மையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு சில இஸ்லாமிய அறிஞர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, காலப்போக்கில் அதே ஹுதா ஷாராவி என்ற பெண் 1923-24 ரோமிலே நடந்த உலக வரலாற்றின் முதல் பெண்கள் மாநாடு, சர்வதேச பெண்கள் மாநாட்டிலே இந்த ஹுதா ஷாராவி ரோமுக்கு சென்று கலந்து கொள்கிறார். இத்தாலியுடைய சர்வாதிகாரி முசோலினியோடு, அந்த முசோலினி என்ற சர்வாதிகாரியோடு 3 சந்திப்புகளை மேற்கொண்டு எப்படி எமது நாட்டில் இஸ்லாத்தை இல்லாமலாக்கலாம், பெண்களுடைய கலாச்சாரத்தை மாற்றியமைக்கலாம் என்பது பற்றி ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இப்படி வரலாறு நெடுகிலும் எமது இஸ்லாமிய பெண்கள் எந்த பர்தாவை, எந்த ஆடை கலாச்சாரத்தை, எந்த பெண்களுக்கான கட்டுப்பாடுகளையும் ஒழுக்க விழுமியங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்ததோ அவைகளை எமது பெண்கள் பேணி வந்தார்கள். எமது கற்பையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு கோட்டைகளாக அந்த கட்டுப்பாடுகளை பெண்கள் கருதி வந்தார்கள். எப்பொழுது மேற்குல காலனித்துவம் இஸ்லாமிய நாடுகளில் கால்பதிக்க ஆரம்பித்ததோ, அந்த காலத்திலே இருந்து இவைகள் எல்லாம் அடக்குமுறை என்றும் அநாகரீகம் என்றும் கொடுமை என்றும் பெண்களுக்கு எதிரான ஆணாதிக்கம் என்றும் அவர்கள் பெண்களை குழப்பி குழப்பி மேற்குலக பல்கலைக்கழகங்களில் மேற்குலக நாடுகளிலே பட்டப்படிப்பை மேற்கொண்ட மேற்குலக நாகரீகத்தினால் கவரப்பட்டவர்களின் மூலம் இப்படியான பிரச்சாரங்கள் முஸ்லிம் நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு முஸ்லிம் சமூகங்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு இன்று பெண்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது, பெண்களுக்கான இஸ்லாமிய நடைமுறை என்பது, பெண்களுக்கான ஒழுக்க விழுமியங்கள் என்பது மிக பெரும் கேள்விக்குறியாக முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழும் நாடுகளில் மட்டுமல்ல இன்று பெரும்பான்மையாக வாழும் அரபு இஸ்லாமிய நாடுகளில் கூட பெண்களுடைய கலாச்சாரம் என்பது மிக மோசமாக மாறியிருக்கிறது. எனவே பெண்களுடைய உரிமைகளை பற்றியும் பெண்களுடைய சுதந்திரங்களை பற்றியும் அவர்களுக்கு நாங்கள் உரிமைகள் சமத்துவமாக கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படும் பொழுது முஸ்லிம்கள் நிதானமாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று பெண்களுக்கான உரிமை என்ற பெயரில், பெண்களுக்கான சுதந்திரம் என்ற பெயரில் அவர்கள் நாடுவதெல்லாம் ஒழுக்கமாக வாழக்கூடிய பெண்கள் வீதியில் இறக்கப்பட வேண்டும், மறைந்து வாழக்கூடிய பெண்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற பெண்கள் இஸ்லாமிய பண்பாடுகளின் மூலமாக பண்படுத்தப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களை சுதந்திரம் என்ற பெயரில், நாகரீகம் என்ற பெயரில், விடுதலை என்ற பெயரில் இவர்களை நாங்கள் பாதைக்கு இழுக்க வேண்டும் என்பதுதான் மேற்குலக மீடியாக்களுடைய நவீன சக்திகளுடைய மிக பெரும் அவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெண்களுக்கான மாநாடுகள் நடக்கும் பொழுது, பெண்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்கள் நடக்கும் பொழுது, அதற்கான கருத்தரங்குகள் நடக்கும் பொழுது எமது பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதனை நடத்தக்கூடிய பெண் அமைப்புகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் இஸ்லாமிய பெண்கள், எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது என்பதனை பெண்களுக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒவ்வொரு ஆண்களும் சமூகத்துடைய கல்விமான்களும் புத்திஜீவிகளும் அந்த பெண்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக, நாகரீகம் என்ற பெயரில், கலாச்சாரம் என்ற பெயரில் என்னென்ன அடக்குமுறைகள் எல்லாம் அனாச்சாரங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகின்றனவோ யா அல்லாஹ் அவைகளை விட்டு நீ எங்களை பாதுகாத்தருள்வாயாக. இஸ்லாமிய நாகரீகத்தையும் கலாச்சாரத்தையும் என்றென்றும் பேணி ஒழுக்கமாக வாழக்கூடிய சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான அந்த ஈமானையும் யக்கீனையும் நம் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா آخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.